இமயம் எழுதிய ஒரு சிறு கதை. கதையின் பெயர் பயணம். தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்த லோகாம்பால் நேரமாகியிருக்குமோ என்ற கவலையில் எழுந்து அவசரமாக வெளியே வந்து வானத்தை பார்த்தாள். வெள்ளி முளைத்திருந்தது. பேய் வந்து கண் அடைச்சாப்புல தூங்கிவிட்டனே என்று சொன்னாள். வீட்டுக்குள் வந்து சிமினி விளக்கை ஏற்றினாள். பாயை விட்டு விலகி தரையில் சுருண்டு கிடந்த குமாரை இழுத்து பாயில் போட்டாள். கால்களை பரப்பிக்கொண்டு பாவாடை விலகி கிடக்க தூங்கி கொண்டிருந்த ராணியை பார்த்தாள். கழுத எப்படி தூங்குது பாரு, துணி விலகிறது கூட தெரியாம என்று சொல்லிவிட்டு பாவாடையை இழுத்து விட்டு சரி செய்தாள். போர்வையை எடுத்து நன்றாக போர்த்தி விட்டாள். விளக்கை எடுத்து வந்து குமாரனுடைய முகத்தையும் ராணியுடைய முகத்தையும் ஆராய்வது மாதிரி கூர்ந்து பார்த்தாள். முகத்தை தடவி கொடுத்தாள். தலையை கோதிவிட்டாள். கை கால்களை பிடித்து விட்டாள். சனியம் பிடிச்ச பணி, எதுக்கு தான் இப்படி மழை பெய்கிற மாதிரி கொட்டுதோ என்று சொன்ன லோகாம்பாள் பெருமாள் வீட்டுக்கு பின்புறத்திற்கு போய் மாடுகள் கட்டி இருந்த இடத்தில் கடந்த சாணியை கை நிறைய அள்ளிக்கொண்டு வந்தாள். சாணியை கரைத்து வாசல் தெளித்தாள். வாசலை கூட்டினாள். கோலமாவு டப்பியை எடுத்து அவசர கோலம் ஒன்றை போட்டாள். பிறகு கறிக்கொட்டையை எடுத்து வந்து பல் விளக்க ஆரம்பித்தாள். ஐஸ்கட்டி மாதிரி இருக்கே என்று சொல்லிக்கொண்டு வாய்க்கொப்பளித்து முகம் கழுவினாள். பச்சை தண்ணீர் முகத்தில் பட்டதும் தான் தெரிந்தது குளிரின் கடுமை. அம்மாசி வீட்டு கோழி கூவியது. லோகாம்பாளுக்கு விடுவதற்குள் காட்டுக்கு போய்விட முடியுமா என்ற கவலை வந்தது. அவசர அவசரமாக வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள். எழுந்திருப்பா என்று இரண்டு மூன்று முறை சொல்லியும் கட்டாயப்படுத்தியும் எழுந்திருக்காததால் குமாரை தூக்கி உட்கார வைத்தாள். ராணியையும் எழுப்பினாள். குமாரும் ராணியும் உட்கார்ந்த நிலையிலேயே தூங்கிக் கொண்டிருந்தனர். லோகாம்பாள் கத்துவது திட்டுவது எதுவும் அவர்களுடைய காதில் விழவில்லை. தூங்காதீங்க என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய கை காரியங்களையும் செய்து கொண்டிருந்தாள். நேற்றிரவு படுக்கும்போது தண்ணீர் ஊற்றி வைத்திருந்த சோற்றை தூக்கு போகணியில் ஊற்றினாள். பழந்துணி ஒன்றை எடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பை அள்ளி வைத்து அதோடு ஏழெட்டு பட்டை மிளகாய்களையும் எடுத்து வைத்து முடிந்து தூக்கு போகாணியில் கைப்பிடியில் கட்டிவிட்டாள். பிறகு உட்கார்ந்த நிலையிலேயே தூங்கி கொண்டிருந்த குமாரையும் ராணியையும் இழுத்து வந்து முகம் கழுவி விட்டாள். குளிர்ந்த தண்ணீர் முகத்தில் பட்டதும் குமார் அழுதான். எதுக்குடா ஐயுற, குளிர்லையும் மழையிலையும் வெயிலையும் அடிப்பட்டா தான் உடம்பு தடமாக இருக்கும். மழை வெயிலுக்கு ஒதுங்கி நிற்கிற மாதிரியா உங்கள் அப்பா வச்சுட்டு போனா? சோத்துப்பானை உடஞ்சா மாத்துப்பானை இல்லையே என்று சொன்ன லோகாம்பாள் இருவருக்கும் முகத்தை துடைத்து விட்டு ஆளுக்கு ஒரு போர்வையை கொடுத்து போர்த்தி கொள்ள சொன்னாள். தூக்கு போகாணியை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவள் ஊட்ட சாத்திவிட்டு வெளியே வாங்க என்று சொன்னாள். வீட்டுக்கு பின்புறம் கட்டியிருந்த ஆட்டுக்குட்டியை அவிழ்த்து இழுத்து கொண்டு வந்தாள். சினுங்கி அழுது கொண்டே கதவை சாத்தினாள் ராணி. விளக்கு நிறுத்தாம கதவை சாத்திரியை தடிக்கழுத என்று சொல்லி ராணியை திட்டினாள். இதை பிடிப்பா என்று ஆட்டுக்குட்டியின் கழுத்து கயிறை குமாரிடம் கொடுத்துவிட்டு வீட்டுக்குள் போய் விளக்கை அணைத்துவிட்டு வந்து கதவை சாத்தினாள். அப்போது அம்மாசி வீட்டு கோழி இரண்டாவது முறையாக கூவியது. வேகமாக நடங்க, விடுறதுக்குள்ளே காட்டுக்கு போகணும். பனி நப்பிலேயே வேலை முடிச்சா தான் உண்டு என்று சொன்ன லோகாம்பாள் முதலில் நடக்க ஆரம்பித்தார். அவளை அடுத்து நடந்து கொண்டிருந்த குமாரும் ராணியும் லேசாக அழுது கொண்டிருந்தனர். அவர்களுடைய அழுகையை லோகாம்பாள் பொருட்படுத்தவில்லை. அவருடைய எண்ணமெல்லாம் விடுவதற்குள் காட்டுக்குள் போய்விட வேண்டும் என்பதில் தான் இருந்தது. அரைக்காணி கொத்தமல்லியை நன்றாக வெயில் ஏறுவதற்குள் பிடுங்கிவிட முடியுமா என்று சந்தேகப்பட்டால் முடியாது என்று தெரிந்ததும் வேகமாக நடக்க முயன்றால் பனி ஈரத்தில் நனைந்திருக்கும் பொழுது பிடுங்கினால்தான் கொத்தமல்லி உதிராமல் இருக்கும். வெயிலேறிய பிறகு பிடுங்கும் பொழுது கீழே போடும் போதும் கொத்தமல்லி அதிகமாக உதிர்வதற்கு வாய்ப்புண்டு. அதனால் ஊருக்குள் யார் கொத்தமல்லி பிடுங்கினாலும் வெயில் ஏறுவதற்குள்ளாகவே பிடுங்கி விடுவார்கள். பிடுங்குவது மட்டுமல்ல, அடிப்பதும் கூட இருட்டும் போது செங்குத்தாக அள்ளி வைத்து நன்றாக பணியில் நனைய வைத்து விடியற்காலையில்தான் பிணையை விட்டு அடிப்பார்கள். தெருவில் ஆள் நடமாட்டமில்லை. இருட்டிலும் பணியிலும் வீடுகள் கூட மங்களாகத்தான் தெரிந்தது. அருகருகே நடந்தாலும் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியவில்லை. நிலவு இருந்தது, ஆனால் வெளிச்சமில்லை. முதல் தெருவை தாண்டி அடுத்த தெருவில் நடக்கும் பொழுது தண்ணீர் எடுக்க கிணற்றுக்கு ஒரு பெண் கரும்பூதம் போல போய்கொண்டிருப்பது தெரிந்தது. தெருவின் முனை வீட்டில் வெளிச்சம் இருப்பது மாதிரி தெரிந்தது. வேகமாக நடங்க, இங்கேயே நேரத்தை போகிக்கிட்டு போக முடியாது. சாலாக்கு நடந்தா காட்டில் கிடக்கிற வேலை எப்படி ஆகும் என்று லோகாம்பாள் சொன்னதை ராணி காதில் போட்டுக்கொள்ளவில்லை. கண்களை தவிர உடலின் பிற பகுதிகளை வெளியே தெரியாமல் போர்த்தி கொள்ள முயன்று கொண்டிருந்தாள். குளிரில் வடவடவென்று நடுங்கிக் கொண்டு ஆட்டுக்குட்டியின் இழுப்பிற்கேற்றவாறு நடப்பதற்கு குமார் படாத பாடுபட்டு கொண்டிருந்தான். ஊரை தாண்டி காட்டுக்கு போகும் வண்டிப்பாதையில் நடக்க ஆரம்பித்த போதுதான் கடுமையான இருட்டு தெரிந்தது. எங்கு பார்த்தாலும் ஒரே இருட்டாக இருந்தது. ராணியையும் குமாரையும் மட்டுமல்ல லோகாம்பாளையும் இருள் பயமுறுத்தியது. இருட்டில் பேய் பிடித்து கொள்ளுமோ என்ற பயத்தில் ராணிக்கும் குமாருக்கும் முன்பை விட இப்போது கை கால்கள் அதிகமாக நடுங்க ஆரம்பித்தன. பயமாக இருக்கிறது என்று சொல்லக்கூட அவர்கள் பயந்தனர். சத்தம் கேட்டு பேய் வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற பயம். அவர்களுடைய பயத்தை அறிந்த லோகாம்பாள், இதென்ன பெரிய இருட்டு, இந்த தடத்தில் இன்னைக்கா நடக்கிறோம், தடம் தெரியாமல் போகிறதுக்கு நடக்க நடக்க எல்லாம் சரியாக போயிடும் என்று சொன்னால், என்ன காரணத்தாலோ பின்னால் யாராவது வருகிறார்களா என்று பார்த்தால், முன்னாலும் பார்த்தால் சனங்களின் வாடையே இருப்பது மாதிரி தெரியவில்லை. காலை பார்த்து வச்சுவாங்க, பூச்சிப்பட்டு கிடக்கும், கீயை பார்த்து நடக்கணும் என்று அடிக்கடி சொல்லி கொண்டிருந்தால், பிறகு தனக்குள்ளே சொல்லிக்கொள்வது மாதிரி, 8-9 வயசு புள்ளவ பாவத்தை கூட அந்த கடவுள் பார்க்கலையே, அவன் நாசமாக தான் போவான் என்று சொன்னால், வானத்தை பார்த்தால் நிலவு பாதி சாய்ந்து விட்டது. ஓடையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. தண்ணீரில் கால்களை வைக்க முடியாது, குளிரும் என்று சொல்லி அழுத ராணியை லோகாம்பாள் தூக்கி கொண்டு நடந்தாள். குமாருக்கு பனிக்கட்டியில் கால்களை வைத்து நடப்பது மாதிரி இருந்தது. தண்ணீரை தாண்டிவிட்டாலும் தண்ணீரில் கால்களை வைத்த பிறகுத்தான் குளிர் அதிகமாக தெரிந்தது. கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. ஆட்டுக்குட்டியை பிடித்து இழுத்து கொண்டு நடப்பதால் அவனால் சரியாக போர்த்தி கொள்ளக்கூட முடியவில்லை. குளிரை விட இருட்டை விட பனியை விட பெரிய தொந்தரவாக இருந்தது ஆட்டுக்குட்டியும் பேய் பிடித்து கொள்ளுமோ என்ற பயமும் தான். ஓடைப்பக்கம்தான் பேய்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் என்று பிள்ளைகள் சொன்னது நினைவுக்கு வந்ததும் அவனுக்கு நடக்கவே முடியவில்லை. குளை நடுங்கிற்று. அக்கம் பக்கத்தில் பார்க்கக்கூட அவனால் முடியவில்லை. ஓடையை தாண்டி வாரி போன்றிருந்த பாதையில் நடக்க ஆரம்பித்தனர். வாரியின் இரண்டு பக்கமும் ஆள் உயரத்திற்கு மேடாக இருந்தது. மேட்டில் இரண்டு பக்கமும் அடர்ந்த புதராக இருந்தது. புதருக்குள் பாம்பு இருக்குமோ, நடக்கிற பாதையில் பாம்பு படுத்திருக்குமோ என்ற பயத்தில் குமாருக்கும் ராணிக்கும் நடக்கவே கால்கள் கூசின. எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற அச்ச உணர்வோடு தான் நடந்தனர். பயத்தை மறைக்க முயன்றனர். மறைப்பதற்கான வழிதான் தெரியவில்லை. அக்கம் பக்கத்தை பார்க்கவும் சுற்றுப்புறத்தை பார்க்கவும் முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் இருட்டாக இருந்தது. இருளை தவிர வேறு ஒன்றும் தெரியவில்லை. ராணிக்குமார் லோகாம்பாள் மூவருமே இருட்டில் நகரும் கருத்த நிழல்களாகத்தான் தெரிந்தனர். லோகாம்பாள் மட்டும் எதற்கும் அஞ்சாதவள் மாதிரி பேயைப் போல வேகமாக நடந்து கொண்டிருந்தாள். அவளை இருள் அச்சமூட்டியது மாதிரி தெரியவில்லை. பட்டப்பகலில் நடப்பது மாதிரி கால் கூசாமல் நடந்து கொண்டிருந்தாள். ஆனால் அடிக்கடி பெருமூச்சு விட்டாள். அதே மாதிரி அடிக்கடி தனக்குத்தானே முனகி கொண்டும் இருந்தாள். ஐயோ அம்மா என்று சொல்லி கத்திய ராணி சட்டென்று இடது காலை பிடித்து கொண்டு தரையில் உட்கார்ந்தாள். ஐயோ அம்மா என்று ராணி கத்தியது தான் தாமதம். லோகாம்பாளுக்கு உயிரே நின்று விட்டது போல் இருந்தது. என்ன நடந்ததோ என்று குலை பதறி போனவள் என்னமாச்சு என்று கேட்டுக்கொண்டே கீழே உட்கார்ந்தாள். கல் குத்திடுச்சு, ரத்தம் வருது பாரு என்று சொல்லி ராணி அழுதாள். அப்போது தான் லோகாம்பாளுக்கு போன உயிர் திரும்பி வந்தது மாதிரி இருந்தது. இதுக்கு அடி உசுறு போறாப்புல கத்துவேன், ஒரு நிமிஷத்தில் என்னோட கொலையை வாங்கிப்பிட்டியே, ராத்திரி நேரத்தில் கத்தாத, காலை காட்டு, எந்த இடத்துலடி என்று சொல்லி காலை பார்த்தாள். இருட்டில் காயம்பட்ட இடம் தெரியாததால் தடவி பார்த்தால் கல்லிடறி கட்டை விரலில் லேசாக சதை பெய்த்து கொண்டு வந்திருந்தது. பார்த்து வரதில்ல, என்னாடி புள்ளனி, சரி சரி ஐவாத, ராத்திரில அதுவும் இருட்டு வேலையில தான் உசுறு போறாப்புல கத்துவியா என்று சொல்லி திட்டி ரத்தம் வருகிற இடத்தில் குனிந்து பலமுறை ஊதிவிட்டால் ரத்தம் வருவது நிற்காததால் நொய் மண்ணாக அள்ளி ரத்தம் வந்த இடத்தில் போட்டு சிறிது நேரம் பிடித்து கொண்டிருந்தால் பிறகு ஏந்திரு, காலை தாங்கி தாங்கி நடக்காமல் விசிறி நட என்று சொல்லி ராணியை தூக்கி நிறுத்தி நடக்க வைத்தாள். அப்போது அவளுக்கு கண்கள் கலங்கின. உங்கள் அப்பன் உசுரோடு இருந்திருந்தா உங்களுக்கு ஏன் இந்த தலைவிதி? ரொம்ப அவசரம்னு அந்த ஆள் போய் சேர்ந்துட்டான். செத்தவனை பற்றி பேசி நீ என்னத்துக்கு ஆகப்போகுது? உடஞ்ச சட்டி உலைக்கு என்றைக்கு உதவி இருக்கு? கூலி ஆள் வச்சு பிடுங்கலாம், 100 ரூபா போவோமேனு உங்களை நேரங்காலம் இல்லாமல் ஈத்துட்டு அடிக்கிறான். இது என்னோட சாவந்தான் என்று சொன்னால் வானத்தை பார்த்தால் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் நட்சத்திரங்கள் இருந்தன. வானம் தெளிந்து கொண்டிருப்பது தெரிந்தது. ரொம்ப குளிருதுமா என்று சொன்ன ராணி தொடர்ந்து 3-4 முறை தும்மினாள். பனி மூக்கை அடைப்பது போல இருக்கவே அடிக்கடி மூக்கை உறிஞ்சி கொண்டிருந்தாள். முதல்ல அப்படித்தான் தெரியும், நடக்க நடக்க குளிர் குறைஞ்சி போயிடும் பாரு, வேகமாக நடந்தா குளிர் அவ்வளவா தெரியாது, முன்ன இருந்த குளிரா அப்போ இருக்கு. காலை தாங்கி தாங்கி நடக்காத, தூக்கி வச்சு நட என்று லோகாம்பாள் சொன்னாள். அப்போது மைனா ஒன்று ஒற்றையில் கத்தி கொண்டு போயிற்று. ஊர் பக்கமிருந்து நாய் குறைப்பது பக்கத்தில் குறைப்பது மாதிரி கேட்டது. கிழக்கு பக்கமிருந்து நரி ஒன்று ஊளையிடுவது கேட்டதும் குமார், நரி எங்கேருந்துமா கத்தது என்று கேட்டான். கியா காட்டில் இருந்து தான். அடப்பிலிருந்து எதுக்கு பூச்சிவோ இப்படி கத்துது? விடிய போதில்ல, அதான் கத்துது. விடிறது அதுவளுக்குமா தெரியும்? ஏன் தெரியாமல் என்று சொன்ன லோகாம்பாள், எந்தெந்த பூச்சிகள் எப்படி எப்படி கத்தும் பறக்கும், எந்தெந்த வண்டுகள் குருவிகள் பறவைகள் எப்படியெல்லாம் கத்தும் பறக்கும், அதுவும் எந்தெந்த நேரத்தில் கத்தும் பறக்கும் என்பதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தால் பனி குளிர் உடல் நடுங்குவது ஆட்டுக்குட்டி தாறுமாறாக இழுப்பது என்று எல்லாவற்றையும் மறந்துவிட்டு பூச்சிகளை பற்றி வண்டுகள் குருவிகள் பறவைகளை பற்றி அவைகள் கத்தும் பறக்கும் விதத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். என்னம்மா சும்மா சும்மா வேலை பார்க்குற என்று குமார் கேட்டான். விடிகிறதுக்கு இன்னும் எம்மா நேரம் இருக்குன்னு பார்த்தன் என்று சொன்னால் சிறிது நேரம் பேசாமல் இருந்தவள் தானாகவே வெள்ளி என்பது என்ன, அது முளைக்கும் போது நேரம் என்ன, வால் நட்சத்திரம் எது, அது எந்த இடத்தில் முளைக்கும், நிலவு எப்போது சாயும், நட்சத்திரங்கள் எந்தெந்த மாதங்களில் அதிகமாக தெரியும், நிலவு எப்போது அதிகமாக வெளிச்சத்துடன் இருக்கும் என்பதையெல்லாம் வரிசையாக சொல்ல ஆரம்பித்தால் நட்சத்திரங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்பதை விட குமாரையும் ராணியையும் மலைப்பு தெரியாமல் பயத்தை அறியாமல் நடக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே வந்தாள் லோகாம்பாள். அவளுடைய வாய் சலசலவென்று பேசிக்கொண்டிருந்தாலும் அவளுடைய கண்களும் மனமும் பாதையில் பூச்சு போட்டு கிடக்கிறதா என்று பார்த்து கொண்டே இருந்தது. தலைப்பறத்தான் வாரி வந்ததும் லோகாம்பாள் பேசுவதை நிறுத்திவிட்டால் காரணமின்றி அவளுடைய நெஞ்சு பதறிற்று, படபடப்பு உண்டாயிற்று. வேகமாக நடக்க முயன்றால் அவள் நினைத்த அளவுக்கு அவளால் வேகமாக நடக்க முடியவில்லை. கருப்பன் சாவதற்கு முன்பு தலைப்பறத்தான் வாரி என்பது அவளுக்கு ஒரு அபசகுணமான இடமாக மட்டும்தான் இருந்தது. இப்போது அவளால் மறக்க முடியாத வெறுக்கிற இடமாக மாறியிருந்தது. இப்போது தான் என்றில்லை, அவளுக்கு கல்யாணம் நிச்சயமான 8வது நாளிலிருந்தே தலைப்பறத்தான் வாரி அச்சமூட்டுகிற இடமாக அவளுக்கு மாறிவிட்டது. அந்த இடத்தை கடக்கும் போதெல்லாம் அவளுக்கு குலை பதறிப்போகும். காரணமில்லாமல் பயமும் பதட்டமும் உண்டாகும். எதை எண்ணி 9 வருஷமாக அச்சப்பட்டு கொண்டிருந்தாலோ அது 2 மாதத்திற்கு முன்பு நடந்தே விட்டது. அவளுடைய எண்ணமும் கவலையும் தான் நிஜமாகிவிட்டதோ என்னவோ. மனதில் இருக்கும் எண்ணம் பலிக்குமா? லோகாம்பாளுக்கும் கருப்பனுக்கும் கல்யாணம் நிச்சயமாயிற்று. மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரே ஊர் என்பதால் 2 வீட்டிலிருந்தும் ஒரே நாளில் கல்யாண ஜவுளி எடுக்க போனார்கள். திட்டக்குடியிலிருந்து வரும்பொழுது பஸ்ஸை விட்டு இறங்கி தலைப்பறத்தான் வாரி வழியாகத்தான் ஊருக்கு வர வேண்டும். தலைப்பறத்தான் வாரியில் 7 பேர் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும் பொழுது மேற்கு கரையிலிருந்த அடப்பிலிருந்து 8-10 அடி நீளமுள்ள கருநாகம் ஒன்று பாதையை கடந்து கிழக்கிலிருந்த அடைப்பிற்கு ஓடும்போது அதை பார்த்து பயந்து போய் பின்னால் ஓடும்போது கூரைப்புடவை தாலி என்று கட்டி தலையில் தூக்கி கொண்டு வந்த மூட்டை கீழே விழுந்துவிட்டது. பாம்பு போன பிறகு சிறிது நேரம் கழித்துத்தான் மூட்டையை தூக்கி கொண்டு ஊருக்கு வந்தார்கள். செய்தி ஊருக்குள் பரவியதுமே ஒருவர் தவறாமல் கல்யாணத்தை நிறுத்துவது தான் நல்லது என்று சொன்னார்கள். லோகாம்பாள் வீட்டில் கூட தயங்கினார்கள். கருப்பன் தான் ஒரே பிடிவாதமாக நின்றான். ஜோசியரிடம் கேட்டதற்கு தோஷ பரிகாரம் செய்துவிட்டால் சரியாக போய்விடும், 2 பேருடைய ஜாதகத்திலும் குறைகள் என்று எதுவும் இல்லை, ஜாதக பொருத்தம் ராசி பொருத்தம் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சொன்னதால் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று பரிகாரம் செய்து ஒரு மண்டலம் நல்ல விளக்கு ஏற்றினார்கள். அதன் பிறகுத்தான் கல்யாணம் நடந்தது. ஆனால் தோஷ பரிகாரம் செய்தும் பலனில்லாமல் போய்விட்டது. 2 மாதத்திற்கு முன்பு கருப்பன் செத்துவிட்டான். தலைப்பறத்தான் வாரிக்கு கிழக்கில் இருக்கும் அண்ணாமலை உடையார் வீட்டு கரும்பு வெட்டி கொண்டிருக்கும் பொழுது சருகிற்குள்ளிருந்த பாம்பு கடித்து கருப்பன் செத்துவிட்டான். கருப்பன் செத்ததும் ஊரார்கள் கல்யாணத்தின் போது ஏற்பட்ட சகுன தடையை பற்றி மீண்டும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதோடு தலைப்பறத்தான் வாரியை பற்றி கதைக்கதையாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கருப்பன் ஆவியாக சுற்றுவதாக கதை கட்டிவிட்டார்கள். இப்போது ஊருக்குள் தலைப்பறத்தான் வாரியை பற்றியும் கருப்பனுடைய ஆவியை பற்றியும் தான் பேச்சு. உச்சி பொழுதில் இளம் பெண்கள், தீட்டுக்கார பெண்கள் வந்தால் அவர்களுடன் கருப்பனும் ஓடை வரை வருகிறான் என்றும், தலைப்பறத்தான் வாரியிலோ அதற்கு அருகிலோ எது நடந்தாலும் அது கருப்பனுடைய ஆவின் விளையாட்டுத்தான் என்றும் பேச்சாகிவிட்டது. சாதாரணமாக ஆடு மாடுகள் மிரண்டு ஓடினால், யாருக்காவது காலிடறி ரத்தம் வந்தால், வண்டி குடை சாய்ந்தால், அச்சாணி முறிந்தால், அதற்கெல்லாம் கருப்பனுடைய ஆவிதான் காரணம் என்று சொல்கிறார்கள். லோகாம்பாளுக்கு ஒன்றையும் நம்ப முடியவில்லை. கருப்பன் செத்த அன்றே சாமி, தெய்வம், பேய், ஆவி என்றிருந்த எல்லா நம்பிக்கைகளும் அவருடைய மனதிலிருந்து அழிந்து போய் வெற்றிடம் உருவாகியிருந்தது. அந்த வெற்றிடத்தின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. தலைப்பறத்தான் வாரில் நடக்கிற கெட்ட காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கருப்பன்தான் காரணம் என்று ஊரார்கள் சொன்னது மாதிரி, கருப்பன் பாம்பு கடித்து செத்ததற்கு ஊரார்களுடைய கண் ஓமல்தான் காரணம் என்று லோகாம்பாள் நினைத்தால், ஊரில் எத்தனை பேர் செத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு கருப்பனை மட்டும் ஏன் வறுத்தெடுக்கிறார்கள் என்று எண்ணினாள். அந்த ஆள் செத்ததும் தலைவிதித்தான். அந்த ஆளுக்கு அவசர அவசரமாக நான் ரெண்டு புள்ளை பெற்றதும் தலைவிதித்தான். நண்டும் சிண்டுமா இருக்கிற புள்ளிவில் நட்ட நட ராத்திரியில் ஈத்துக்கிட்டு இப்படி போகிறதும் தலைவிதித்தான். விதி எப்படியோ அப்படித்தான் நடக்கும். அதை மீறிக்கிட்டு உசுரோடு இருந்தால் இருக்க முடியுமா? நான் இப்படி ஆவறதுக்கும் நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சனோ தெரியலை. அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஊராங்களுக்கு கொடுக்க தெரியாது, ஆனால் நல்லா கெடுக்க தெரியும். போக்கத்தவனுக்கு போகிறதெல்லாம் பாததாங்கிற கதை தான் நம்மளுக்கு என்று சொன்னால் ராணி என்னவோ கேட்டாள். அவள் கேட்டதை காதில் வாங்காமல் தன்னுடைய நினைவிலேயே இருந்தால் லோகாம்பாள். கருப்பன் செத்த பிறகு அதிகமாக அவள் தனக்குத்தானே பேசிக்கொள்ள ஆரம்பித்து விட்டாள். சில நேரங்களில் அவளுடைய பேச்சில் பாதி கூட புரியாது. சில நேரங்களில் அவளுடைய பேச்சு ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாமல் இருக்கும். இப்போதும் அப்படித்தான், பேசி கொண்டிருக்கிறாள் போல் இருக்கிறது என்று ராணி நினைத்து கொண்டாள். இரண்டு பக்கமும் இருந்த அடைப்புகளிலிருந்து உஷ் உஷ், கிரிச் கிரிச் என்று பூச்சிகளும் வண்டுகளும் குருவிகளும் கத்தி கொண்டிருந்தன. என்ன குருவிமா கத்துது என்று குமார் கேட்டான். இரண்டு மூன்று குரலுக்கு பிறகுத்தான் என்ன கேட்ட என்று லோகாம்பாள் கேட்டாள். அப்போது முன்னால் ஓட முயன்ற ஆட்டுக்குட்டியை பிடிப்பதில் மும்முரமாக இருந்தான் குமார். ஆட்டுக்குட்டியின் மீது அவனுக்கு எரிச்சல் உண்டாயிற்று. முதல் காரணம், தேவையில்லாமல் அந்த பக்கம் அது ஓட முயன்று கொண்டிருப்பது. மற்றொரு காரணம், இந்த ஆட்டுக்குட்டியை வளர்த்து அதை விற்று அதிலிருந்து வரக்கூடிய பணத்தில் மூன்று நான்கு ஆட்டுக்குட்டிகளை வாங்கி வளர்த்து அவைகளை விற்று ராணி வயதுக்கு வரும்பொழுது திரட்டி சுற்ற வேண்டும் என்று இந்த இரண்டு மாதமாக லோகாம்பாள் சொல்லி கொண்டிருந்தாள். ராணிக்கு திரட்டி சுற்ற தான் ஆடு மேய்க்க வேண்டுமா என்பதுதான் குமாரின் கோபத்திற்கு காரணம். வாரியிலிருந்து மேடேறி வரகு நிரலத்தின் வழியே சென்ற ஒற்றையடி பாதையில் நடக்க ஆரம்பித்தனர். வரகில் இறங்கியிருந்த பனி கால்களில் பட்டு அதிக குளிரை கொடுத்தது. வாரியில் நடந்தபோது இருந்த குளிரை விட இப்போது அதிகமாக தெரிந்தது. லேசாக காற்று அடித்தால் போதும், பனிக்கட்டியை முகத்தில் வைத்தது போல அவ்வளவு குளிராக இருந்தது. பயிர் நிலத்திற்குள் நுழைந்து நடக்க ஆரம்பித்ததுமே ஆட்டுக்குட்டியின் தொந்தரவு அதிகமாயிற்று. வரகில் வாயை வைக்க ஓயாமல் இழுத்து கொண்டே இருந்தது. அவ்வாறு இழுக்கும் போதெல்லாம் அதனுடைய கழுத்தில் கட்டியிருந்த மணியின் சத்தம் காடு முழுவதும் கேட்டது. வரகு நிலத்தை தாண்டி சோளக்கொள்ளைக்குள் நடக்க ஆரம்பித்தனர். சோளத்தட்டை ஒன்றரை ஆள் உயரத்திற்கு வளர்ந்திருந்தது. இதுவரை இருந்ததை விட சோளக்கொள்ளைக்குள் அதிக இருட்டு இருப்பது போல தெரிந்தது. சோளக்கொள்ளைக்குள் திருடர்கள் யாராவது இருப்பார்களோ, வழியை மறித்து கொண்டு அடிப்பார்களோ என்று குமார், ராணி மட்டுமல்ல லோகாம்பாளும் பயந்தாள். திருடனை பற்றி நினைத்ததுமே தன்னுடைய நிலத்தில் விளைந்து நிற்கும் கொத்தமல்லி பற்றிய நினைவும் அவளுக்கு வந்தது. கொத்தமல்லியை யாராவது பிடுங்கி கொண்டு போயிருப்பார்களோ என்று சந்தேகப்பட்டால், மூன்று நான்கு கட்டு கொத்தமல்லியை பிடுங்கி கொண்டு போய்விட்டால் அரை மூட்டை ஒரு மூட்டை என்று கொத்தமல்லி போய்விடுமே என்று கவலைப்பட்டால். காட்டில் அதிகமாக திருட்டு போவது கடலையும் கொத்தமல்லியும் தான். சாயங்காலம் பார்த்துவிட்டு போனாலும் மறுநாள் காலை போய் பார்த்தால் வட்ட வட்டமாக பிடுங்கியிருப்பார்கள். காட்டில் காவலுக்கு என்று படுத்திருப்பவர்கள்தான் திருடுவார்கள். பிறருடைய காட்டில் திருடி கொண்டு போய் தங்களுடைய நிலத்தில் போட்டு கொள்ளுகிறவர்கள் யார் யார் என்று யோசித்தால், பிறகு வேகமா நடங்க என்று சொன்னால், திருட்டுக்கு ஏது இருட்டு என்று சொன்னால், சிறிது நேரம் கழித்து சோளத்தட்டையில் காலை அடிச்சுக்காதீங்க, காலை பார்த்து நடக்கணும் என்று சொன்னால், சோளக்கொள்ளையை தாண்டியதும் வரகு நிலம் வந்தது, அதை தாண்டியதும் கொத்தமல்லி நிலம் வந்தது. ஆனால் கொத்தமல்லி நிலத்தில் நடக்கக்கூடாது என்று வழியை மறித்து முள் அடைப்பு போட்டிருந்தது. அதனால் அடைப்பை ஒட்டியே நடந்தனர். வழியை மறித்து அடைப்பு போட்டிருந்த சட்டித்தலை படையாட்சியை லோகாம்பால் திட்டினால், நடக்கிற வழியில் முள்ளை போட்டு மறிக்கிறவன் நல்ல கதிக்கு போவானா? இந்த மாதிரி செய்கிற பயல்களை தான் பெரிய ஜாதிக்காரன்னு சொல்கிறானுவோ. லோகாம்பால் மட்டுமல்ல, ஊரிலுள்ள எல்லோருமே சட்டித்தலை படையாட்சியை திட்டினாலும் கரித்து கொட்டினாலும் சாபம் கொடுத்தாலும் அவனுக்கு இதுவரை காய்ச்சல் தலைவலி என்று ஒரு நாளும் வந்ததில்லை. உடம்பு சரியில்லை என்று அவன் ஒரு நாளும் வீட்டில் படுத்திருந்தது கிடையாது. காலையில் இருட்டாக இருக்கும் பொழுது காட்டுக்கு போனால், சாயங்காலம் நன்றாக இருட்டிய பிறகுத்தான் வீட்டுக்கு வருவான். இரவும் பகலும் காட்டுப்பூச்சி மாதிரி காட்டிலேயே கிடந்தாலும் இதுவரை அவனை சாதாரண அரணை கூட கடித்தது கிடையாது. அவனை பாம்பு கடிக்க வேண்டும் என்று ஊருக்குள் ஆசைப்படாதவர்கள், சாமியிடம் வேண்டிக் கொள்ளாதவர்கள் என்று ஒரு ஆள் பாக்கியிருக்க முடியாது. ஆனால் இதுவரை அவனை ஒரு முள் கூட குத்தியது கிடையாது. பயிர்காலத்தில் மட்டுமல்ல, கோடைக்காலத்தில் கூட அவனுடைய நிலத்தில் ஆட்கள் நடக்கவோ ஆடு மாடுகள் மேய விடவோ விடமாட்டான். ஆட்களும் ஆடு மாடுகளும் நடந்து நடந்து நிலம் இறுகி போய்விடுமாம். அதனால் ஏறு ஓட்டும்போது சிரமமாக இருக்கும் என்று சொல்லி கத்துவான். பயிர் நிலத்தில் ஆடு மாடுகள் நுழைந்து விட்டால் அவ்வளவு தான், பயிரை மேய்ந்த ஆடு மாடுகளின் வாளை அறுத்து விடுவான். இல்லை என்றால் ஒரு வாரத்திற்கு மோட்டார் கொட்டகையில் கட்டி வைத்து விடுவான். ஆடு மாடுகளுக்கு உரியவர்களிடம் செய்தியையும் சொல்ல மாட்டான். ஆடு மாடுகள் என்ன, அவன் போட்டிருக்கிற முள்வெளியை தாண்டி ஆட்கள் போனால் கூட சாட்டையால் தான் அடிப்பான். சின்ன பிள்ளைகள் என்றால் அவனுடைய நிலத்தை சுற்றி 10-20 முறை ஓடி வர சொல்லுவான். முடியாதென்றால் சாட்டையால் தான் அடிப்பான். கீழ் சாதி ஆட்கள் பிள்ளைகள் என்றால் அவனுடைய தண்டனை 2 மடங்காக கூடிவிடும். 10-12 வயது இருக்கும் பொழுது லோகாம்பால் ஒரு முறை அவனுடைய நிலத்தில் நுழைந்து நடந்ததற்காக நிலத்தை சுற்றி ஓடி வர சொன்னான். அழுததும் சாட்டையால் அடித்து தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்க வைத்தான். மோட்டாங்காட்டில் மட்டுமல்ல, அவனுடைய வயலில் கூட ஒரு காக்கா குருவி நுழைய முடியாது. காட்டுக்கு போகிறவர்கள் தண்ணீர் எடுப்பார்கள் என்பதற்காக கிணற்று படிக்கட்டில் நெருஞ்சு முல்லை போட்டு வைத்திருப்பான். முல்லை எடுத்துவிட்டு யாராவது தண்ணீர் எடுத்தால் அவ்வளவு தான், குடத்தை பிடுங்கி கிணற்றுக்குள் போட்டு விடுவான். கீழ்ச்சாதிக்காரர்கள் யாராவது தொட்டியில் தண்ணீர் எடுத்தாலோ குடித்தாலோ கூழாங்கல்லை கொடுத்து வாயில் போட்டு கடிக்க சொல்லுவான். இப்படிப்பட்டவனுக்கெல்லாம் சாவு வரமாட்டேங்குது பாரு என்று சொன்னால், பிறகு என்ன நினைத்தாலோ குமாரிடமும் ராணியிடமும், நீங்கள் ஒருத்தங்க பண்ணத்துக்கும் ஆசைப்படாதீங்க, இன்னொருத்தங்க பொருளை உசுரே போனாலும் தொடாதீங்க என்று சொன்னால். தூரத்தில் பேச்சு குரல் கேட்டது. லோகாம்பாளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எந்த நேரத்திற்கு எழுந்து வந்திருப்பார்கள் என்று சந்தேகப்பட்டால், ஊருக்கு முன்னே தான் தான் காட்டுக்கு கிளம்பியதாக இதுவரை நினைத்து கொண்டிருந்தால், தனக்கு முன்னே ஆட்கள் வந்திருப்பது தெரிந்ததும் அவளுக்கு சப்பென்றாகிவிட்டது. எல்லாம் இந்த ஒரு மாதம்தான், காட்டில் இருக்கிறத வீட்டில் கொண்டு போய் பதனமாக சேர்க்காட்டி ஒரு வருஷம் பொயப்பு அம்போன்னு போயிடுமே என்று சொன்னால். மறுநொடியே தன்னுடைய நிலத்தை பற்றியும் அதில் விளைந்திருக்கும் கொத்தமல்லியை பற்றியும் யோசித்தாள். கருப்பனுக்கு சொந்தமாக அரைக்காணி நிலம் மட்டும்தான் இருந்தது. அதில் தான் கடலை போட்டு பிடுங்கிவிட்டு கொத்தமல்லி விதைத்திருந்தார்கள். கொத்தமல்லி விதைத்து 10-20 நாட்களிலேயே கருப்பன் நிலத்தில் முளைத்திருக்கும் கொத்தமல்லியை பற்றி ஊருக்குள் ஒரே பேச்சாகிவிட்டது. அந்த அளவுக்கு செழிப்பாக முளைத்திருந்தது. சாதாரணமாக அரைக்காணி நிலத்தில் 4 மூட்டை கொத்தமல்லி கிடைத்தாலே பெரிது. இந்த வருஷம் கருப்பனுக்கு 10 மூட்டை கிடைக்கும் என்று பேச்சாகிவிட்டது. லோகாம்பால் கூட ஆரம்பத்தில் ஆச்சரியப்பட்டு போனால், கருப்பன் செத்ததும் தான் தெரிந்தது அது சாவு வெள்ளாமை என்று. அதனால் கொஞ்ச நாட்களுக்கு காட்டிற்கு போகவோ கொத்தமல்லியை பார்க்கவோ அவளுக்கு பிடிக்காமல் போய்விட்டது. ஆனால் இந்த 10-20 நாட்களாக அரைக்காணி நிலம்தான் அவளுக்கு தெய்வமாக தெரிந்தது. இரவும் பகலும் அந்த நிலத்தை பற்றியே யோசித்து கொண்டிருந்தாள். இனிமேல் கடலை, எல், கொத்தமல்லி என்று பணப்பயிர் விதைக்கக்கூடாது. சோற்றுக்கான வரகு, சோளம், கம்பு என்று தான் பயிரிட வேண்டும். கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு கொடுத்தாலும் காட்டில் விளைந்தது மாதிரி இருக்காது என்று நினைத்தால், அடுத்த வருஷத்திலிருந்து காட்டில் என்னென்ன பயிரிட வேண்டும், அவற்றை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் யோசித்து கொண்டே நடந்தாள். கருப்பன் இருந்த வரை இது மாதிரி அவள் ஒரு நாள் கூட யோசித்ததில்லை. அதே மாதிரி அவளுக்கு என்று ஆசைகள் எதுவும் இருந்ததில்லை. பெரிதாக ஆசைப்படவும் அவளுக்கு தெரியாது. அதிகபட்சம் அவளுடைய ஆசைகள் எல்லாம் நல்ல சோறு சாப்பிட வேண்டும், நல்ல சேலை கட்ட வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த ஆசைகள் இப்போது அவளிடம் இல்லை. ஆனால் எப்போதும் இல்லாத அளவுக்கு பெரிய பெரிய ஆசைகள் இப்போது அவளுக்கு வந்துவிட்டது. அவளை மாதிரி ஆசை கொண்ட பெண் இப்போது அந்த ஊரிலேயே இல்லை. அவளுடைய ஆசையிலேயே பெரிய ஆசையாயிருப்பது தன்னுடைய பிள்ளைகளுக்கு வயிறு நிறைய சோறு கிடைக்க வேண்டும் என்பதும், நோய் நொடி அண்டக்கூடாது என்பதும் தான். அதற்கடுத்து காடு நன்றாக விளைய வேண்டும் என்பது, அந்த ஆசைகள்தான் அவளுடைய இரவையும் பகலையும் வேகமாக நகர்த்தி கொண்டிருந்தது. அந்த ஆசைகள்தான் இப்போது பனியையும் குளிரையும் அவரிடம் அண்டவிடாமல் தடுத்திருந்தது. அந்த ஆசைகள்தான் இருட்டிலும் நடப்பதற்கான தெம்பையும் பாதையையும் காட்டிக் கொண்டிருந்தது. ஆசைதான் இருட்டிலும் தங்குதடையின்றி கால்கள் கூசாமல் பகலில் நடப்பது மாதிரி நடக்க வைத்தது. விடிய போகிற நேரத்தில் எதுக்கு தான் இப்படி குளிர்ந்த காற்று வீசுதோ, இந்த பனியிலையும் குளிரலையும் நடந்தால் பெரியவங்களுக்கே ஒத்துக்காதே, பிள்ளையோ வெறச்சு போயிடும் போல இருக்கே என்று சொன்ன லோகாம்பால் ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு நடந்து கொண்டிருந்த குமாரை கூர்ந்து பார்த்தாள். தம்பி என்று சொல்லி கூப்பிட்டாள். அவன் என்னம்மா என்று கேட்டான். சொல்ல வந்ததை மறந்துவிட்டது போல பேசாமல் இருந்தால் சிறிது நேரம் கழித்து தானாகவே, நீங்கள் ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா வாத்தியார் அடிப்பாரா என்று கேட்டாள். அவள் கேட்டதற்கு பதில் சொல்லாமல், இனிமேல் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டோமாமா என்று கேட்டான். உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்கோ அது உங்களை படித்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். பேனா பிடிச்சி எழுதுற மட்டும்தான் வேலையா? நாட்டில் உள்ள எல்லாருமே பேனா பிடிக்கிற வேலைக்கே போயிட்டா காட்டு வேலை செய்கிறது யாரு? காட்டில் வேலை செய்யாட்டி சோறு எப்படி திங்கிறது? எது இல்லைனாலும் உசுரோடு இருந்துடலாம், சோறு இல்லாமல் ஒரு நாளைக்கு இருக்க முடியுமா? எம்மா பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் அவங்களும் வௌத்துக்கு சோத்தை தானே தின்னாகணும். நமக்கு வேண்டியது சோறு தானே. கை காலை நம்பு, காட்டை நம்பு, கடவுள் தோணா இருப்பான். நாம் மட்டுமா காட்டை நம்பிக்கிட்டு கிடக்கோம்? நாட்டில் எத்தனை கோடி சனங்க காட்டை சதம்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆணை மேயிற காட்டில் ஆடு மேயறதுக்கு இடம் இல்லாமையாக போவோம். கை காலு திடமாக இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு வேண்டியது. நோவு நொடி அண்டக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்கான், காசு பணம் என்னத்துக்கு ஆகும்? மெத்த மாளிகையில் படுத்து தூங்குறவங்களும் ஒரு நாளைக்கு சாவத்தான் போகிறாங்க, அவங்க மட்டும் 100 சம்பத்துக்காக வாய போகிறாங்க என்று சொன்னால், சிறிது நேரம் பேசாமல் நடந்தால் பிறகு அவளுக்கு என்ன தோன்றியதோ தனக்குத்தானே சொல்லிக்கொள்வது மாதிரி சொன்னால், உங்கள் தலையில் என்ன எய்திருக்கோ எய்தினபடி தானே எல்லாம் நடக்கும். பால்குடி மறக்காத பிள்ளைவளை ராத்திரியில் இப்படி இழுத்துக்கிட்டு நடக்கும்படியாக வச்சுப்பிட்டானே பாயும் கடவுள். அவன் நல்லா இருப்பானா? என்னோடய பாவம் அவனை சும்மா விடும்னாலும் விடுமா? 32 வயசுலேயே என்னை எப்படி பண்ணிவிட்டானே சண்டால, அவன் எப்படி நல்லா இருப்பான்? அவன் நாசமாக தான் போவான் பாரு. என்னோடய பாவம் அவனை கேட்காம விடாது. லோகாம்பாளினுடைய பேச்சு குமாருக்கு புரியவில்லை, ராணிக்கும் புரியவில்லை. புரிந்தாலும் அவளுடைய பேச்சை கேட்கிற மனநிலையில் அவர்கள் இல்லை. அவர்களுடைய மனமும் பார்வையும் வரகு நிலம், கொத்தமல்லி, சோளம், துவரை நிலம் என்று சுற்றி கொண்டிருந்தது. ஒவ்வொரு நிலத்திற்குள்ளும் நடக்கும்போதும் அந்தந்த பயிர்களுடைய வாசனை வந்தது. எல்லா வாசனையும் விட கொத்தமல்லி வாசனை தான் தூக்கலாக இருந்தது. இருட்டாக இருந்தாலும் வாசனையை வைத்தே அது என்ன பயிர் உள்ள நிலம் என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்தது. தூரத்தில் உள்ள நிலங்களில் இருக்கும் பயிரை கூட வாசனையை வைத்தே கண்டுபிடிக்க முடிந்தது. கை கால்கள் விரைத்து போகும் அளவுக்கு குளிர் இருந்தாலும் பனியும் குளிரும் அவர்களை இப்போது ஒன்றும் செய்யவில்லை. வரகு, சோளம், துவரை, கொத்தமல்லி நிலங்களிடையே கடந்த ஒற்றையடி பாதையில் இருளோடு இருளாக நடந்து கொண்டிருந்தனர். இருள் இப்போது அவர்களுக்கு பழகிவிட்டது. வானம் தெளிந்து கொண்டிருந்தது, நிலம் தெளிந்து கொண்டிருந்தது. தன்னுடைய நிலத்திற்கு அருகில் வர வர லோகாம்பாளினுடைய நடையில் வேகம் கூடியது. ராணியும் குமாரும் அவளுடைய நடையின் வேகத்திற்கு ஈடு கொடுத்தனர். அவர்களுக்கும் நன்றாக விடுவதற்குள் தங்களுடைய நிலத்திற்கு போய்விட வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டிருந்தது. ஆட்டுக்குட்டி கூட ஓயாமல் முன்னோக்கி இழுத்து கொண்டே இருந்தது. புகைப்படலம் மாதிரி பனி இறங்குவது தெரிந்தது. போர்த்திருந்த போர்வை கூட லேசாக நனைந்து விட்டிருந்தது. அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. விடுவதற்குள் தங்களுடைய காட்டில் அடியை வைத்துவிட வேண்டும் என்பதை தவிர
மூவருக்கும் வேறு சிந்தனைகள் இல்லை. தங்களுடைய நிலத்தின் சனி மூலையில் வந்து நின்றார்கள். கிழக்க பார்த்து கும்பிட்டு மொதல் செடியை போடுங்கப்பா என்று சொன்ன லோகாம்பாள் கிழக்கு பக்கமாக பார்த்து கும்பிட்டாள். அவள் கும்பிடுவது மாதிரியே ராணியும் குமாரும் கும்பிட்டனர். ராணி முதலில் பிடுங்கிவிடக்கூடாது, தான் தான் முதலில் பிடுங்க வேண்டும் என்று தண்ணீரில் நனைத்து நட்டு வைத்தது போல பனியில் நனைந்திருந்த கொத்தமல்லி செடி ஒன்றை பிடுங்கினான் குமார். அடுத்தடுத்து பிடுங்க ஆரம்பித்தாள் ராணி. லோகாம்பாள் கிழக்கு பார்த்து கும்பிட்டவாறு நின்று கொண்டிருந்தாள். நிலம் நன்றாக தெளிந்து விட்டது.
இமயம் எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் பயணம்.